அநேக முறை வாலிபர்கள் வந்து என்கிட்ட கேட்பாங்க, பிரதர் எப்படி தேவனுடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக அவங்க கேட்க வந்தது என்ன தெரியுமா, இவங்க தான் என் வாழ்க்கை துணையா அப்படின்னு நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது, எதை வச்சு செலக்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அந்த கேள்விக்கான பதிலை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். 5 காரணிகள் உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்காக. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம்.
ஹாய், நான் பாஸ்டர் கிரேஸ்வன். இது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் பாட்காஸ்ட். அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையவே மாற்றும் சொல்லி நான் நம்புகிறேன்.
ஆதியாகமம் 2:18 சிங்கிளாக இருந்த ஆதாமை பார்த்து தேவன் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான தனிநபர் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்குறேன்னு சொன்னார். ஏற்ற துணை, அ சூட்டபிள் பார்ட்னர் அப்படின்னு வரும், அ சூட்டபிள் ஹெல்ப்பர்னு வரும். இந்த சூட்டபிள்ன்ற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை வந்து கம்பேட்டபிலிட்டி. கம்பேட்டபிள் அப்படின்னா பொருந்திய துணையை நான் ஏற்படுத்த போகிறேன். வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்கிறதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா கம்பேட்டபிலிட்டி. அவங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு பொருந்தினவங்களாக இருப்பாங்களா, டு தே காம்ப்ளிமெண்ட் அஸ், அவங்க ஒரு நல்ல ஃபிட்டாக இருக்கணும் பாருங்கள். வாழ்க்கையின் அழைப்புக்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தரிசனத்துக்கு ஏதுவாக, உங்கள் இருதயத்தின் விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் வாழ்க்கையின் சகல விஷயத்துலையும் அவங்க உங்களுக்கு ஃபிட்டானவங்களாக இருக்கணும். உங்களை போலவே இருக்கணும்னு இல்லை, ஆனால் நிறையா விஷயங்கள் சிமிலராக இருக்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை ஒத்துப்போய் உங்கள் ரெண்டு பேருடைய தரிசனம் ஒருங்கிணைஞ்சு நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பயணத்தில் ஈடுபட முடியும். ஸோ கம்பேட்டபிலிட்டி இஸ் த ஃபேக்டர். பொருந்தியவங்களா அவங்க, அவங்க ஏற்ற துணையாக. ஏதோ ஒரு துணையை அவனுக்கு உண்டாக்குறேன்னு ஆண்டவர் சொல்ல, அழகான துணையை உண்டாக்குறேன்னு சொல்ல, அதெல்லாம் முக்கியமானது தான். ஆனால் ஏற்ற துணையை அப்படின்னு சொன்னதுனால அந்த கம்பேட்டபிலிட்டி தான் முக்கியமான காரணி, அதுதான் முக்கியமான ஃபேக்டர். ஸோ ஒரு 5 முக்கியமான கம்பேட்டபிலிட்டி ஃபேக்டர்ஸை பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த 5 ஃபேக்டர்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டு இதில் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா இவைகளை வச்சு உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஸோ எது அந்த 5 ஃபேக்டர்ஸ், 5 factors to select a suitable life partner. முதல் ஃபேக்டர் இது தான். உங்கள் வாழ்க்கை துணையை தேடி கண்டுபிடிக்கிற ப்ராசஸில் இறங்கும் போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முதல் விஷயமே இது தான், த ஜெண்டர் ஃபேக்டர், பாலின காரணி, த ஜெண்டர் ஃபேக்டர். ஏன்னா ஆதியிலேயே தேவன் நிர்ணயிச்சிட்டார், ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும். திருமணம் என்பது ஆணுக்கும் ஆணுக்கும் நடக்கிறது இல்லை, பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிறது இல்லை. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிற ஒரு தெய்வீக சம்பந்தம், ஒரு தெய்வீக உடன்படிக்கை. இது விளையாட்டில், இது தேவன் நிர்ணயித்த பிரமாணம். இது ஆண்டவர் கொண்டு வந்த இன்ஸ்டிடியூஷன், அவர் முதல் கொண்டு வந்த ஸ்தாபனமே திருமணம் தான். இப்போ தேவன் தான் இதை திட்டமிடுறார், தேவன் தான் இதை கொண்டு வர்றார். மேரேஜ் வாஸ் நாட் தி ஐடியா ஆஃப் பீப்புள், marriage was the idea of God. அப்போ தேவன் எப்படி நிர்ணயிச்சிருக்கிறாரோ அப்படி அதை அனுபவிச்சா தான் அவருடைய சிறந்த ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்க முடியும். இப்போ எல்லா இச்சைக்கும் இடம் கொடுத்துட்டு வாழ்றது ஜாலியான வாழ்க்கை இல்லை, தேவனுடைய சித்தத்துக்கு இடம் கொடுத்து வாழ்றது தான் சந்தோஷமான வாழ்க்கை. இன்னைக்கு உலக ஜனங்க எந்த ஐடியாவை பரப்பிட்டு இருக்கிறாங்கன்னா, மதமா, கிறிஸ்தவமா, பைபிளா, தேவனா, அவர் வந்து சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குனே வருவார், அவர் எனக்கு ஒரு ஆசை இருக்குது அதை செய்ய ஏன் விட மாட்டேங்கிறாரு. இந்த மதவாதிகளது பிரச்சனையே அதுதான் பண்ணுவாங்க, இந்த கிறிஸ்தவத்துடைய பிரச்சனையே அதுதான். God is keeping us from fun. No, my friend. God is keeping you for maximum fun. அவர் சந்தோஷத்திலிருந்து உங்களை தடை பண்ணி வைக்கல, சந்தோஷத்துக்காக உங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறார், மேக்சிமம் சந்தோஷம். செக்ஸ்ன்றது தேவன் தீர்மானம் பண்ணது, தேவன் கொடுத்துருக்கிறது. திருமணம் அப்படின்றது தேவன் ஏற்படுத்தினது. அப்போ அவருடைய வார்த்தைக்கு வந்து கேட்கணும், ஆண்டவரே திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் திட்டம் என்ன, திருமணத்தை பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் இன்டிமசி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திட்டம் என்ன. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கணும், அதில் ஒரு தகப்பன் ஒரு தாய், அதில் ஒரு கணவர் ஒரு மனைவி, இவங்க இணைஞ்சு பிள்ளைகளை பெற்றெடுத்து ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தை கட்டி எழுப்புறாங்க தெரியுமா, இதுதான் ஆசீர்வாதமான திருமணம், இதை தேவன் நிர்ணயித்தார். இதுக்கு மாறாக மனுஷன் ட்ரை பண்ணலாம், இதை வந்து ரிலிஜியஸ் ஃப்ரீடம்னு அவங்க சொல்லலாம், இல்லைனா கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரீடம்னு சொல்லலாம். எங்கள் தேசத்து சட்டத்தில் இடம் இருக்குது, அதனால் நாங்கள் ஹோமோசெக்சுவாலிட்டியை நாங்கள் எம்ப்ரேஸ் பண்ணுறோன்னு சொல்லிக்கலாம். ஆண் ஆண் திருமணம், அதான் ஓரின சேர்க்கை திருமணத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம், நீங்கள் சொல்லிக்கலாம், ஆனால் அதனுடைய விளைவுகள் மோசமாக இருக்கும். இது ரொம்ப வெளிப்படையாக தெரியுதே, நல்லா கவனிங்க. ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பை த வே, வரப்போகிற நாட்களில் ஹோமோசெக்சுவாலிட்டியை பற்றியும் ஹோமோசெக்சுவல்ஸாக இருக்கிற ஜனங்களை கர்த்தர் எப்படி நேசிக்கிறார் அப்படின்னும், அவங்க அந்த பாவத்தின் வாழ்க்கை முறையிலேருந்து வெளியே வர்றதுக்கு கர்த்தர் என்னென்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்றத பற்றியும், அதே போல் அந்த பாவம் எப்படி அநேகரை நாசப்படுத்திகிட்டு இருக்குது அப்படின்றத பற்றியும் நான் பேச போகிறேன். வரப்போகிற எபிசோடுங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் மேயோ கிளினிக் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹெல்த் ரிப்போர்ட் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லா கவனிங்க. கே மென் அண்ட் அதர் மென் ஹூ ஹாவ் செக்ஸ் வித் மென் மே பி அட் அன் இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஆஃப் டிப்ரெஷன், பைபோலார் டிசார்டர் அண்ட் ஆங்ஸைட்டி. டிப்ரெஷன், பைபோலார் டிசார்டர், ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி மன அழுத்தத்தின் பிரச்சனைகள் அதிகபட்சமாக இந்த ஓரின சேர்க்கை விஷயங்களில் ஈடுபடுறாங்க தெரியுமா? ஹோமோசெக்சுவாலிட்டி பிட்வீன் மென், அவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக தெரியப்படுதும். இந்த மாதிரி டேஞ்சரஸ் விஷயம் பாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஓரின சேர்க்கைக்கு இணங்குற ஆண்கள் அதிகபட்சமானவர்கள் போதைப் பொருட்களுக்கும் சாராயத்துக்கும் அடிமையாக இருக்கிறாங்களா வேற ஆண்களை விட? அப்போ ஹோமோசெக்சுவல் ஆண்கள் வேற ஆண்களை விட அதிகமான அடிக்ட்ஸாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஏஜ், இந்த ஏஜ் வியாதி லிட்ரலாக லாஸ்ட் 15 வருஷத்தில் மட்டும் லட்சக்கணக்கான ஹோமோசெக்சுவல் ஆண்களை சாகடிச்சிருக்குது. உங்களுக்கு தெரியுமா இது? 100 ஒருத்தர் தான் இந்த இந்த ஓரின சேர்க்கையை ஏற்றுக்கிறாங்க தெரியுமா? ஆண் ஆண் திருமணம் பண்ணிக்கிட்டு வாழ்றது, ஆண் ஆண் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகுறது, இந்த ஓரின சேர்க்கையில் ஈடுபடுற ஆண்களில் ஒரே ஒருத்தர் தான், 100 தான் 65 வயசுக்கு மேற்பட்டு வாழ்கிறாங்களாம். என்ன கொடூரமான விஷயம் இது! ஏன்? ஏன்னா ஏட்ஸ்ன்ற வியாதி லட்சக்கணக்கான பேரை சாகடிச்சிட்டு இருக்குது, முக்கியமாக ஹோமோசெக்சுவல்ஸை. ஏன்னா காண்டம்ஸ் ஹெட்ரோசெக்சுவல் ஆக்டிவிட்டியில் தான் அதிக பாதுகாப்பை கொடுக்குது, ஹோமோசெக்சுவல் ஆக்டிவிட்டியில் இல்லை. அதனால் என்ன ஆயிடுச்சு? அவங்க இரையாயிட்டாங்க. இது ஒரு பாவ சுபாவம், இது ஒரு பாவத்தின் ஒரு ஈர்ப்பு, இதுக்கு இடம் கொடுத்ததுனால அவங்க வாழ்க்கை நாசப்படுது. ஃபைனான்ஷியலாக பாதிக்கப்படுறாங்க, இமோஷனலாக பாதிக்கப்படுறாங்க, ஹெல்த் வைஸ் ஃபிசிக்கலாக பாதிக்கப்படுறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு நிறைவு இருக்கிறதுல. இதை விட ஒரு மறைவான ஒரு உண்மை என்ன தெரியுமா? இந்த ஹோமோசெக்சுவல் மென் நிறையா வயலன்ஸ் அனுபவிக்கிறாங்க. அந்த ஓரின சேர்க்கை நேரத்தில் அவங்களுடைய பார்ட்னர்ஸ் அவங்கள போட்டு அடிக்கிறதும் உதைக்கிறதும் கொடுமை கொடுக்கறதும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த வன்முறையை பற்றி அவங்க பப்ளிக்காக பேசுறதில்ல. ஏன்? ஏன்னா இது ஒரு வெட்கத்தை ஏற்படுத்துது. இன் ஹோமோசெக்சுவல் ஆக்டிவிட்டி தேர் இஸ் பார்ட்னர் வயலன்ஸ் ஆஃப் அ ஹை டிகிரி. கொடூரமானது, துக்கமானது. அதனால தான் கர்த்தருடைய வேதத்துக்கு வரணும், வந்து ஒத்துக்கணும். ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கிறது தான் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கான முக்கியமான வழி. அப்போது திருமணம் பண்ணிக்கிறீங்களா? நீங்கள் ஒரு ஆணா ஒரு பெண்ணை தேடுங்க. நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா கர்த்தர் சரியான ஆணை உங்கள் வாழ்க்கையில் அனுப்புவார்னு சொல்லி நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். நம்பர் ஒன் ஃபேக்டர், ஜெண்டர் ஃபேக்டர், பாலின காரணி, த ஜெண்டர் ஃபேக்டர். ரெண்டாவது ஃபேக்டர் இது தான். எப்படி பிரதர் என் வாழ்க்கையின் துணையை நான் கண்டுபிடிச்சிக்கிறது? இன்னொரு ஃபேக்டர் ஞாபகம் வச்சுங்க, விசுவாசத்து காரணி, ஃபெய்த் ஃபேக்டர். 1 Corinthians 7:39 அப்போஸ்தலர் பவுல் விதவைகள் திரும்பவும் திருமணம் பண்ணிக்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்கணுன்றதுக்கான ஒரு முக்கியமான ஃபேக்டராக அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நான் படிக்கிறேன் பாருங்க அந்த வசனத்தை. மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் அளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனையும், அதை ஞாபகம் வச்சுங்க, தனக்கு இஷ்டமானவனையும் கர்த்தருக்கு உட்பட்டவனுமாய் இருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாக இருக்கிறார். கர்த்தர் விடுதலை கொடுத்துருக்கிறார், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் கொடுத்துருக்கிறார். நீ யாரை விருப்பப்படுறேன்னு கேட்குறாரு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் போடுறாரு, கர்த்தருக்குள்ளே இருக்கிறானா மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்க, அதை மட்டும் நீ தெரிஞ்சுக்க. ஃபெய்த் ஃபேக்டர், விசுவாசத்து காரணி. அவங்க விசுவாசியாக இருக்கிறாங்களான்னு பாருங்கள். ஒரு அவிசுவாசியை ஒரு விசுவாசி திருமணம் பண்ணிக்கிட்டா ஏகப்பட்ட போராட்டங்கள் இருக்கும் பாருங்கள். நல்லா கவனிங்க. இதில் ஒரு விஷயம் எனக்கு என்ன புரியுது இல்லைன்னா, இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன், அவன் ரசிக்கப்படல, அவன் நாஸ்திகன், இப்படிலாம் சொல்லி என்கிட்ட வருவாங்க பாரு, எனக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, உன்னை ஒரு தேவன் நேசிக்கிறார், அவர் தான் உண்மையான தேவன். உனக்கு தெரியும் உன்னை எவ்வளோ நேசிக்கிறார்னா, அந்த தெய்வம் தன்னுடைய ஒரே குமாரனை உன்னை காப்பாற்றுறதுக்காக சிலுவையிலேயே மறிக்கிறதுக்காக ஒப்பு கொடுத்தார். இவ்வளோ அன்பு நிறைஞ்ச தேவனை நீ லவ் பண்ணுறன்னு சொல்கிறிய, அந்த நபர் மதிக்கலை, அந்த நபர் ஒத்துக்க மாட்டேங்கிறார், நம்ப மாட்டேங்கிறார், அவமானப்படுத்துகிறார்னா எப்படி உன்னால் ஒத்துக்க முடியுது? என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஹவு கேன் யூ பீங் அ ட்ரூ பிலீவர் நோவிங் த லவ் ஆஃப் காட் ஈவன் டாக் அபவுட் மேரிங் அன் பிலீவர்? எனக்கு புரியல. இப்போதைக்கு அதுக்குள்ளே நான் போக மாட்டேன். ஆனால் ஒரு பாட்காஸ்ட் சீக்கிரமாக வந்துட்டு இருக்குது. ஏன் ஒரு கிறிஸ்தவன் ஒரு அவிஸ்வாசியை திருமணம் பண்ணிக்க கூடாதுன்னு தேவன் சொல்றாரு. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆனா ரெண்டாவது ஃபேக்டர் ஞாபகம் வச்சுங்க, வாழ்க்கை துணையை தேடி கண்டுபிடிக்கிற அந்த பயணத்துல இறங்கும் போது அவங்க விசுவாசியா நல்ல சபைக்கு போயிட்டு இருக்கிறாங்களா, தொடர்ந்து போறவங்களா, உண்மையாவே இயேசுவுக்கு தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா உங்களை விட இயேசுவை நேசிக்கிற ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைச்சா அதை விட ஆசீர்வாதமான வாழ்க்கை வேற எதுவுமே இல்லை. If you get someone who loves Jesus more than he loves you or more than she loves you, that's one of the best recipes for a blessed marriage. மூணாவது காரணி இதுதான். Third factor in finding a suitable life partner as a believer is this. மூணாவது ஃபேக்டர் என்ன தெரியுமா? மதிப்புகளின் காரணி. The value factor. அப்படினா அவங்க கிட்ட நீங்க பேசி தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இது அரேஞ்ச்ட் மேரேஜா இருக்கலாம். பெரியவர்கள் ப்ரொபோசலை கொண்டு வந்து இவரதான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு ஒரு ப்ரொபோசலை கொண்டு வர்றாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட பேசுங்க. நீங்கள் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வேல்யூஸ் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். வெதர் நான் ஒரு ஆண் பெண்ணை தான் பார்த்துருக்குறாங்க, நல்ல விசுவாசத்து குடும்பத்திலருந்தால் அந்த பெண்ணை பார்த்துருக்குறாங்க. ஆனால் மூணாவது ஒன்று நீங்கள் செக் பண்ணும் பிரதர், அவங்க வேல்யூஸ். அதே போல தான் சிஸ்டர் உங்கள்ட்டையும் சொல்லிட்டு இருக்கிறேன். யூ செக் ஃபார் த வேல்யூஸ். அப்படின்னா நீங்கள் ஊர் ஊராக போய் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுறத நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்க, உங்கள் அழைப்புக்கு அது நெருக்கமானதுன்னு வச்சுங்களேன். ஆனால் உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களே, அவங்களுக்கு டிராவலிங்கே பிடிக்காது. நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், எவ்வளோ போராட்டமாக இருக்கும் ஒரு ஒரு தடவை நீங்கள் ஊழியத்து போகும்போது. நீங்கள் சபைக்கும் அநேகருக்கும் பணத்தை கொடுத்து சகாயம் பண்ணுன்ற விருப்பம் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறீங்களே அந்த நபர், உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபான்னு என்னுடைய அந்த ஆணோ அந்த பெண்ணோ கொடுக்குறதுல அவங்க அவ்வளோ நோக்கமானவங்களா இல்லை. அவங்க வந்து இல்லை எடுத்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் சும்மா வாரி அரைச்சிட்டு இருக்க முடியாது. பாரு, உங்கள் வேல்யூஸ் கிளாஷ் ஆகுது. அப்போ ஒவ்வொரு டைமும் அந்த டிசிஷன் எடுக்கும்போது ஒரு கிளாஷ் ஏற்படும், ஒரு போராட்டம் ஏற்படும். நீங்கள் சர்ச் ஊழியத்தில் இன்வால்வ் ஆகிறவங்கன்னு வச்சுங்களேன், ஆனால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களே பொண்ணோ மாப்பிள்ளையோ அவருக்கு வந்து சர்ச் ஊழியத்தில் ஈடுபாடே இல்லை, அதெல்லாம் வேணாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்றார். இப்போ என்ன பண்ணுறது சொல்லுங்கள். யுவர் வேல்யூஸ் மஸ்ட் மேட்ச். நீங்கள் மதிக்கிற விஷயத்த அவரும் மதிக்கிறாரா, அவர் மதிக்கிற விஷயத்த உங்களால் மதிக்க முடியுமா, மாற்றங்களை ஏற்படுத்திக்க முடியுமா? வேல்யூ ஃபேக்டர். இஃப் யுவர் வேல்யூஸ் டோன்ட் மேட்ச், தென் டோன்ட் கெட் இன் டு அ ரிலேஷன்ஷிப், டோன்ட் ஒர்க்ஸ் டுவர்ட்ஸ் மேரேஜ். கம் ஆன், டேக் திஸ் டிசிஷன் வெரி கேர்ஃபுல்லி. மூணாவது ஃபேக்டர், the value factor. The value factor, விசுவாசத்து ஃபேக்டருக்கு அடுத்ததாவே வேல்யூ ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, நான்காவதான காரணி என்ன தெரியுமா? வாழ்க்கை துணையை தேடி கண்டுபிடிக்கிற அந்த பயணத்தில் இருக்கும்போது இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க, சமாதானத்து ஃபேக்டர். என்ன பிரதர் அப்படின்னா, அவங்கள்ட்ட பேசும்போது தேவன் தன்னுடைய சமாதானத்தை எடுத்துடுற மாதிரி இருக்குதா? எல்லார்கிட்ட பேசும்போதும் ஒரு சமாதானமாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு பார்த்துக்கிறாங்களே மாப்பிள்ள அவர்கிட்ட பேசும்போது மட்டும் சமாதானமே இல்லை எனக்கு. எனக்கு பார்த்துருக்குறாங்களே பொண்ணு அவங்ககிட்ட பேசும்போது மட்டும் சமாதானத்தில் இழக்கிற மாதிரியே இருக்குது. அவங்கள்ட்ட பேசி முடித்த உடனே ஒரு மாதிரி அன்ரெஸ்ட், மனசில் ஒரு மாதிரி குழப்பம். ஒருவேளை அதுக்கான அர்த்தம் கர்த்தர் உங்களை வார்ன் பண்ணிட்டுருக்கிறதா இருக்குமோ, வேண்டாம் இந்த உறவில் நீ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டாம், இவங்க உனக்கு ஒத்து வர மாட்டாங்க, எதையோ அந்த பொண்ணு மறைச்சிட்ருக்குது, இல்லை எதையோ அந்த பையன் மறைச்சிட்ருக்குறான், வேண்டாம் இதில் வந்து ஏதோ ஒரு விஷயம் உனக்கு கண்ணுக்கு மறைவாக இருக்குது, ஒருவேளை ஆவியானவர் வழி நடத்திட்டுருக்கிறாரோ அப்படி. கொலோசியர் 3:15 படிக்கிறோம், கர்த்தருடைய சமாதானம் தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் அம்பையர் மாதிரி ஆளுகை செய்யுமா. அப்போ ஒரு கிறிஸ்தவன் எல்லா நேரத்திலையும் சமாதானமா இருக்கணும், ஏன்னா இயேசுவின் சமாதானம் நமக்குள்ள இருக்குது. ஆனா ஒரு குறிப்பிட்ட ரூட்ல போகும்போது சமாதானம் கேன்சல் ஆகுதா? அந்த ரூட் அப்படியே கேன்சல் பண்ணுங்க. ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட நட்பை வளர்க்கும் போது சமாதானம் கெட்டு போதா? அப்படியே அவர்கிட்ட விலக கத்துங்க. ஒரு ஆஃபீஸ்ல கூட உங்க ஒர்க் பிளேஸ்ல நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருப்பீங்க, ஆனா ஒரு சில பேர்கிட்ட மட்டும் ஒட்டவே முடியாது. ஒரு சில பேர்கிட்ட மட்டும் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தும் போது அது மனசில் வந்து ஒரு மாதிரி சமாதானம் குழம்பி போன மாதிரியே இருக்கும். அது கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறாருன்னு அர்த்தம். கொலோசியர் 3:15 ஞாபகம் வச்சுங்க, த பீஸ் ஃபேக்டர், சமாதானத்தின் காரணி. கர்த்தர் இப்படி தான் பேசுகிறார், கர்த்தர் இப்படி தான் வழி நடத்துகிறார். அப்போது என்ன பண்ணுறது பிரதர், அம்மா பார்த்துட்டாங்க, என்ன பண்ணுறது பிரதர், அப்பா பார்த்துட்டார், என்ன பண்ணுறது பிரதர், வீட்டில் எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணிட்டுருக்குறாங்க, எனக்கு என்னவோ சமாதானம் இல்லை, ஆனால் அவருக்கு தான் நான் என் கழுத்தை நீட்டுவேன், என்ன பண்ணுறது அவளை தானே கட்டி சாவுறேன், இப்படிலாம் பேசுவாங்க வந்து. ஹேய் ஏன்பா என்னாச்சுனுக்கு சமாதானம் இல்லையா? அப்போ வேண்டான்னு சொல்றதுக்கு ஏன் தயங்குறீங்க சொல்லுங்க. வாழ்க்கை பூரா சமாதானம் இல்லாமல் நீங்கள் வாழ்றது பதில் அந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாலாவது ஃபேக்டர், சமாதானத்து ஃபேக்டர். அவங்களோட பழக பழக அவங்கள்ட்ட பேச பேச சமாதானம் கெட்டு போற மாதிரி தான் இருக்குதா, தூக்கம் கெட்டு போற மாதிரி தான் இருக்குதா, பயமா இருக்குதா அவங்க கிட்ட வாழ்க்கை நடத்துறதே, வெளியே வந்துருங்க உறவுல இருந்து. பீஸ் ஃபேக்டர், கர்த்தர் அப்படி தான் பேசுவார். ஃபிஃப்த் ஃபேக்டர், இந்த ஃபேக்டர் வரும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் இந்த ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காரணி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணி, அது என்ன தெரியுமா? ஈர்ப்பு காரணி, அட்ராக்ஷன் ஃபேக்டர். ஏன்னா ஒரு சில பேர் டெக்ஸ்ட் பண்ணி காதலிக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நேரில் பார்த்துட்ட பிறகு தான் அட்ராக்ஷனே இருக்காது. சில பேர் இல்லை, இவங்க எனக்கு குடும்பம் பார்த்த மாப்பிள்ளை இவர் தான், என் குடும்பமாக பார்த்த பொண்ணு இவங்க தான், நானும் பேச ஆரம்பித்தேன், இப்போ பொண்ணு பார்த்துட்டு போய் இல்லை மாப்பிள்ளை பார்த்துட்டு ஒரு 6 மாதம் ஆகுது, அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது என்னவோ நல்லவங்க தான் பிரதர் அப்படின்வாங்க. நல்லவங்க தான், உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? அட, பிடிச்சா என்ன, பிடிக்கலண்ணா என்ன, நல்ல மனுஷன் கட்டின்னு வாழலாம். ஹே, அப்படி இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா? பிடிச்சிருக்குது, ஆனால் அவ்வளோ பிடிக்கல. அப்போ வேண்டாம். இஃப் யூ நாட் அட்ராக்டட் டு தட் பர்சன், டோன்ட் கெட் மேரிட் டு தேம். இது எவ்வளோ முக்கியமான விஷயம் பார். தினம் தினமும் அவங்க மூஞ்ச பார்த்து தான் நீங்கள் எந்திரிக்கணும். நீங்கள் ஆசைப்படுறீங்களோ இல்லையோ, அதை உங்களால் சகிக்க முடியலன்னா, உங்களால் தாங்க முடியாதுன்னா அவங்கள கட்டிக்க வேண்டாம். அட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சில பேர் இப்படி கூட இறங்கிறாங்க பார் உறவில், இல்லை எனக்கு அட்ராக்ஷன் இல்லை, கட்டி பார்க்குறேன், கல்யாணம் பண்ணி பார்க்குறேன், அட்ராக்ஷன் வரும் என்றைக்காவது ஒரு நாள் அப்படின்னு. வரலன்னா என்ன பண்ண போகிறீங்க? இன்னொரு சில பேர் என்ன பண்ணுறதுன்னா, அட்ராக்ஷன் இல்லை, அவங்க ஒரு நல்ல ஒரு சகோதரி மாதிரி, எனக்கு கிறிஸ்தவ சகோதரி மாதிரி, அவங்க ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ தாயை போல் என்கிட்ட பேசினாங்க. என்ன பேசுகிறீங்க? ஆ, தாய் அன்பை காமிச்சாங்க, சகோதரி அன்பை காமிச்சாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அவங்கள பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குதா? அவங்கள பார்க்கும்போது ஒரு சில ஃபீலிங்ஸ் வருதா? கவுனிங்க, உணர்வுகளை மட்டும் சார்ந்து திருமணம் பண்ணிக்கங்க நான் சொல்ல வரல, ஆனால் உணர்வுகளே இல்லைனா திருமணம் பண்ணிக்காதீங்க நான் சொல்ல வர்றேன். ஃபீலிங்ஸை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கக்கூடாதுன்றது கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது, ஆனால் ஃபீலிங்ஸே இல்லை. அவங்க வந்து பக்கத்தில் நின்னா கூட எனக்கு ஒரு ஃபீலிங் கூட இல்லை பதர். அவங்கள பார்க்கும்போது கூட எனக்கு ஒரு ஆசை கூட வரமாட்டேங்குது. 2 தடவை பார்க்கணும் கூட ஆசை வரமாட்டேங்குது. தயவுசெய்து கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய செக்ஷுவல் லைஃப் பாதிக்கப்படும். உங்கள் செக்ஷுவல் லைஃப் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா, நீங்கள் செக்ஷுவலாக இன்டிமேட்டாக இல்லாதவங்களான ஒரு தம்பதியாக நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? முதலாவது மனைவியானவங்க அவங்க இன்செக்யூரிட்டி அதிகமாயிரும். என் கணவர் என்னை உண்மையாக நேசிக்கிறாரா இல்லையா, அவருக்கு என்னை பிடிக்கல மாதிரி தெரியுது, நான் அவருக்கு நிறைவு தரமாட்டேங்கிற மாதிரி தெரியுது, அவருக்கு என்னை பிடிக்கல, இந்த எண்ணம் மனைவியுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திடும். அதே போல் அட்ராக்ஷன் இல்லாத ஒருத்தரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஒரு ஆணா உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் செக்ஷுவல் டெம்டேஷன் அதிகமாகும். மனைவி அட்ராக்டிவா இல்லை, அதனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய செக்ஷுவல் அந்த நிறைவு வேற ஒருத்தருக்கிட்டேருந்து நீங்க தேடுறதுக்கான பெரிய வாய்ப்புகள் இருக்குது. செக்ஷுவல் டெம்டேஷன்ஸ்ல விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போர்னோகிராஃபி துவங்கி வேற அநேக தவறான பழக்கங்களுக்குள்ள நீங்க போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அட்ராக்டே ஆகலை, ஆனால் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே. கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த டீச்சிங் கிடைச்சிருச்சே, நல்ல வேலை அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, உண்மையாவே இது ஒரு நல்ல விஷயம். நீங்க இந்த டீச்சிங் ரிசீவ் பண்ணுங்க. முதல் ஃபேக்டர், ஒருத்தர் வாழ்க்கை துணையாக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கங்க. முதல் ஃபேக்டர், நீங்கள் ஆண் பால்னா நீங்கள் ஒரு பெண் பாலை தான் நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும். யூ காட் கெட் மேரி டு தி ஆப்போசிட் ஜெண்டர். தேவன் நியமிச்சதை. 2வது ஃபேக்டர், ஃபெய்த் ஃபேக்டர். இஃப் தே ஆர் நாட் பிலீவர்ஸ், தே டோன்ட் பிலீவ் இன் த ஒன் ட்ரூ காட், இஃப் ஜீசஸ் இஸ் நாட் தேர் ட்ரூ சாட்டிஸ்ஃபேக்ஷன், டோன்ட் கெட் மேரி டு தம். ஏசு கிறிஸ்து தான் என் வாழ்க்கை நிறைவுன்னு அவங்க சொல்லனா திருமணம் பண்ணிக்காதீங்க. ஃபெய்த் ஃபேக்டர். 3வதா, மதிப்புகளுடைய காரணி. நீங்கள் மதிக்கிற விஷயங்களை அவர் மதிக்கலை, அவர் மதிக்கிற விஷயங்களை நீங்கள் மதிக்க முடியலனா டோன்ட் கெட் மேரீட். அவங்கள நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க, ரிலாக்ஸ்டாக போங்க, செப்பரேட்டாக போயிருங்க. 4வதா, சமாதானத்து காரணி. அவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் சமாதானமே இல்லை பதர் எனக்கு. ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை வித்ரா பண்ணுற மாதிரி இருக்குதுன்னா, அப்போது கர்த்தரே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு, வேண்டாம் இந்த உறவு அப்படின்னு. 5வதாக, அவங்க உங்களுக்கு அட்ராக்டிவாக தெரியலனா அவங்கள திருமணம் பண்ணிக்காதீங்க. அப்போது அழகாக இருந்தால் தான் கல்யாணம் நடக்குமா? இல்லை 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 இல்லை, நல்லா கவனிங்க. அழகாக இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லலை, உங்களுக்கு அவங்க அழகாக தெரியலனா கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு அவங்க அழகாக இருக்கிறாங்களா, அது ரொம்ப முக்கியம். இட்ஸ் நாட் அபவுட் வெதர் தே வில் வின் மிஸ் யூனிவர்ஸ், பட் டு யூ ஃபீல் அட்ராக்டட் டு தெம்? டு யூ ஃபீல் லைக் ஷீ இஸ் ஹாட்? இஃப் ஷீ இஸ் நாட், டோன்ட் கெட் மேரி டு ஹர். அவங்க வரும்போது, அவங்கள பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருக்கணும் உங்களுக்கு, நீங்கள் ஈர்க்கப்படணும், இல்லைனா திருமணம் பண்ணிக்காதீங்க. தி அட்ராக்ஷன் ஃபேக்டர். இந்த 5 ஃபேக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னும் வரப்போகிற நாட்களில் பெரிய பெரிய காரியங்களை பார்க்க போகிறோம். மிக முக்கியமான காரியத்தை வரப்போகிற எபிசோடில் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட் எபிசோடு அநேகரோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு புது பாட்காஸ்ட் உங்களுக்கு நாங்கள் அவைலபிள் ஆக்குறோம். பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. This is Pastor Graceman. Until I meet you again, enjoy life.